මීලාට ගරු කෙහෙලිය රමු කැල්ල මන්ත්‍රතුමා ඔබතුමාන විනාරි දහයක් තියනවා.
කොම සූදේ මුලස්සනාසුඩ ගරු මන්ත්‍රීතුමනි, ම කතාව ආරම්භ කරන්න ඉස්සල්ලා මගේ හිතවත් මන්ත්‍රීතුමා මුබරක් මන්ත්‍රීතුමා කරපු කතාවක් මොක දෙතුමා යන්න යනයකින් දතුමා හලා ගියොත් හොඳයි ඒක. එතුමා කිව්වා ඉන්දියාවට ගොස් මන්මොහොන් මැත්තුමා ගාව ධනින් වැටිලා 13 ප්ලස් කතාව කිව්වයි කියලා. ඒකට ගියා මම එතන හිටිය මම එතන හිටිය ජීල් පිරිස් මම මහින්ද සමරසිංහ ඒවගේම ඩොක්. මන්මොහන් සිං ආචාරි මන්මොහන් සිං චිත්තම්පරම් මහත්මය ඇන්තනි මහත්මය විද ආරක්ෂකන් අපි තමයි ශාස්ත්‍ර භවන්වලදී හම්බුණ හම්බවෙලා කතා කරපු වෙලාවේ බොහොම පැහැදිලිව නොයකොත් ඇහුවා ඉස්සල්ලාම අපි කතා කරේ දීවරයන්ගේ ප්‍රශ්නය ගැන ඒගාවට උතුරේ ප්‍රශ්නය ගැන සාකච්ඡා කරපුල චිතම්පල මාත්මය යෝජනාවක් ගෙනා ගෙවල් 50,000 කදන්ඩ මුදල් ලබා දෙනවා. එත් එක්කම මිලියන ඩොලර් මිලියන 800ක් කෝච්චිපාර වෙනුවෙන් මුදල් ලබා දෙනවායිකවා. එතකොට ඒ අවස්ථාවේදී ඩක්. මන්මොහන් සිං මැත්තුමා පැහැදිලිව ඇහුවා වට් ඔනබර් එක්ලන්සි වට්ය මෙන්ට් බයි 13 ප්ලස් බොහොම පැහැදිලි ඔහු එතුමය වෙලාය කිවා අයම් සජස්ටන් අප හවස් ඔර සෙනෙට් ඒ වෙලා විකිවේ කයි වන්දින් දනින් වැටිලා නේ ගී මත හිටිය අපි කවරුත් දනින් වැටලා නේ බොහොම විවෘතව කතා කරපු දේ ඒක අවසාන කරලා අපි එලියට ඇවිල්ලා ෂරටන් මයුරයකේදේ ෂරටන් මයුරයකේදී අපි මුණ ගැහුණා පොට
ඔබතුමායි පිළිගන්නවා 13 ප්ලස් එක කිව්වයි කියලා
පාදිලිව
හෝ එකන් 13 ප්ලස් එක එකඟයි
නෑ 13 ප්ලස් එකට හේතුවත් කිවා අවශ්‍ය දෙයක් කිවා හෝ 13 ප්ලස් එකට දෙන එක කිවා නෑ මම කියන්නේ ඔබතුමා නෙමේ අප 13 ප්ලස් කියන එක ස්පෙසිෆිකලි මොකක්ද කියලා කිවා 13 ප්ලස් එකට ස්පෙසිෆිකලි එකඟ වෙච්ච දේ කිවා එකඟ වෙච්ච දේ කිවා ඔව් එක්කඟ වෙච්චදේ ඕක පටලව ගන්න එපා ඔබතුමා නෑ බොහොම පැහැදිලි බොහොම පැහැදිලි ගරු මන්ත්‍රීතුමා 13 ප්ලස් කියන එක මොකක්ද කියලා ඇහුවාම 13 ප්ලස් එක මොකක්ද කියලා පාම මේ දිව අපහවුස් ඒක 13 වෙනි සංශෝධනේ ලියවිලා නෑ එතකොට ඉබේම ප්ලස් වෙනවා ඒක හරි
කියලා එදා කිව්වා
දැන් ඒක තමයි ඔබතුමා ආයෙත් වරදි තැනකට යන්නේ එකඟ උනේ නිශ්චිත කරුණකට දැන් තේරෙනවද
ජුබ්‍රෝමන්
ප්ලස් යනවයි කියලා හිටවත් උපතුමාල ඉන්දයාාවකිලා මන්මෝන්සිං ඇගමතක සාකච්ඡාවේදී 13 පස් විසඳුමකට එකඟයි කියනක කිව්වානේ
නෑ එකඟයි එකයි මං කියන්නේ එකඟයි කියන එක කීවේ නිශ්චිත කරුණක් එක්ක එක තේරෙන් නැද්ද නෑ නිශ්චිත කරුණක් එක එතනින් එහාට නෙමේ නෑ ඒක නෙමේ ප්‍රශ්නය ඒක නෙමේ ප්‍රශ්නය ඒක නෙමේ ප්‍රශ්නය ඒක පාවිච්චි කරමින් අද කියනවා මේ 13 ප්ලස් කියනක මහා විශාල පරිමාණය දෙයක් හැටියට පාවිච්චි කරන්න උත්සාහ කරනවා එතනයි වැරද්ද ඒත් එක්කම ඊට පස්සේ BJP එකේ නායිකාව හැටියට එවලේ හිටියේ සුෂ්මා ශිවරාජ් මැතිනි අපි මුණ ගැහුණා මයුරා ෂෙරටන් එකේ මුණ ගැහිලා අපි ඒ සම්බන්ධව කතා කරලා පැහැදිලිව අපි ඉඳන් කිව්වා කුමක්ත කරන්න ඕන කියලා ඒ නිසා මූලාසන පුඩ මන්ත්‍රීතුමනි ඔබතුමාට මම කියන්නට ඕනේ දැන් අද දවසේ
එතුම කැමති නම් දෙන්න පුළුවන් එතුම කැමති නම් ඔබතුම කැමති නම් මුජිබුර් රහමාන් මන්ත්‍රීතුමා
ප්‍රයත්නක් කරන්න එකඟද 13 දැන් තියෙන එක එකඟයි ආයකනයි රයිට් ඕකේ
සමතුන ගැන
එතුම එනම් හරියා වැඩේ හරියේ නම් ආ මට පාටියක් දාන්න
මේ ප්‍රශ්නයක් නෑ නෝ නෝ 13 ගැන අපේ ප්‍රශ්නයක් නෑ ආ 13ට එකඟයි කරුණු දෙකක් ගැන තියෙනවා ඒ දෙක සාකච්ඡා කරන්න එකක වෙලා තියෙනවා ඒක තමයි කියන්නේ ඔබතුමාට මේ ඔබතුමා මේ එක 13ට එකඟයි මං කියන්නම්කෝ මට කතා කරන්න දෙන්නකෝ එහෙනම්
මට කතා කරන්න දීලා තියෙන්නේ මෙන කවුරුත් කතා කරන්න මයික් දීලා
නැහැ we are in agreement for the 13th amendment subject to 2 issues to be resolved right okay පැහැදිලිද හරි නෑ මම පැටලවන්නේ නැහැ මම බොහොම පැහැදිලිව කිව්වේ right ඒ නිසා මට මගේ කාලය ගැන ප්‍රශ්නයක් තියෙනවා ඔබතුමාට දුන්නනේ කාලය දැන්
ඔබතුමා ඡායකට කතා කරන්න
ඒ නිසා අද මේ සාකච්ඡාවට මුල් වෙන්නේ තියෙන්නේ එහෙම නැත්නම් දෙමළ සම්දානයේ විශ්ින් ගෙනේනද කල්තැබීමේ විවාදයකට මේ කල්තැබීමේ විවාදයේ මූලික වාක්‍ය වෙන්නේ the international commitments by Sri Lanka ලංකා විසින් දෙන ලද එකඟතාවය ජාත්‍යන්තර කමිනිටියකට දැන් මේ ප්‍රශ්නය සම්බන්ධව අපේ මතය නම් අද මේ සාකච්ඡාවේ ගරු සම්බන්ධ විපක්ෂ නායකතුමත් විදේශ ඇමතිවරතුමත් මංගල සමරවීර මැතිතුමත් ඉතාමත්ම ලස්සනට ලියාගත්ත කතාවක් ඇවිල්ලා එකින් එකට මේ සභාවේ පාර්ලිමේන්තුව තුළ සාකච්ඡා කරා. දැන් මෙතෙන්දී අපි දකින ප්‍රශ්නය තමයි එදා 2015 මැතිවරණයෙන් පස්සේ හදිස්සියේම ජිනීවා ගිහිල්ලා දීපුවේ පොරොන්දු පත්‍රිකාව අද විශාල ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා මේ රජයට සහ සියලුම කණ්ඩායම් වලට. ඒ ප්‍රශ්නය නිසාම ඒ කල්දැමීමේ ව්‍යාපාරයක් හැටියට තමයි අද මේ සාකච්ඡාව මේ ගානට 27 වෙනිදා ආරම්භ කරන්න තියෙන මානව හිමිකම් කවුන්සිලයට පෙර මේ සාකච්ඡා කළා මේ සාකච්ඡා එතෙන් ඉදිරිපත් කළා තව සාධාරණ කාලයක් අපිට ලබා දෙන්නයි කියන එකයි මේ කතාවේ තේරුම. දැන් මෙතෙන්දී ග්‍රාම්පති වික්‍රමරත්න මන්ත්‍රීතුමා පැහැදිලිව ඉඳන් කීවා මෙහෙම අවස්ථාවක් අපිට ලැබිලා නැහැ අපි විවස්ථා සම්පාදන මණ්ඩලයක් හැදුවා ඒකේ අනු කමිටි වගේක් හැදුවා බොහොම හොඳයි බොහොම සුන්දරයි අහන්න ආසයි බොහොම ලස්සන පොයම් එකක් වගේ තමයි අපේ ජයම්පති වික්‍රමරත්න මහත්මයාගේ කතාව. හැබැයි ප්‍රශ්නය තියෙන්නේ ඒක බිම් මට්ටමේ යථාර්ථයක්ද? උදාහරණයකට ගත්තොත් මම කියන්න කරු මූලාශ්‍රන මන්ත්‍රීතුමනි පහුගිය මැතිවරණයේ වෙලාවේ ජනවාරි 15-8 වෙනිදා ඇතිවෙච්ච මැතිවරණයේදී උතුරේ ජනතාවගේ ඡන්දය 85%කට යා ලබා දීමේ වගකීම දෙමළ සන්ධානයේ නායකතුමා ප්‍රමුඛ කණ්ඩායම බාරගත්තා. ඒ එක පොරොන්දු පත්‍රිකාව. හැබැයි පොරොන්දු පත්‍රිකාවට එක්කාසු වෙච්ච කොන්දේසි ගණනාවක් තිබ්බා. ඒ නිසා මේ පොරොන්දු පත්‍රිකාව මේ විදිහට මේ ඒ පක්ෂය විසින් ඒ පාක්ෂිකයන් විසින් එහෙම නැත්නම් දෙමළ සන්ධානය විසින් නකුරට ඉෂ්ට කරා. දැන් ඒ ඉෂ්ට කරපු වැඩපිළිවෙලට ඇතුල් කරපු කොන්දේසි ටික පිරිමැසීමේ වගකීම දැන් ආණ්ඩුව පැත්තට දාලා තියෙනවා. පැහැදිලිවම රජයට ඒක ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒ ඉදිරිපත් කරපු කොන්දේසි සම්පූර්ණ මැතිවරණයක් ජයග්‍රහණය කිරීමේ සරි No, I don't want to get into a. I will take your word, but the public opinion, public perception, and the document that was displayed by Honorable Tissatthanayake, who's been charged now, also states that R. Sambandhan would be made the leader of the opposition much prior to the elections, right? So. No, that's okay. But what happened? No, listen. Okay. Let us see that. No, okay. Let's say it's a forged document. But it's happening at the ground level. Mr. Sambandhan got 4.10 votes in the entire island, concentrated in the north, and he made the leader of the opposition. So that was one of the things.
Seats in parliament after the UNP and the UPFA, both of which are in the coalition government, we are the party with the next largest number of seats. And I am here as leader of the opposition because we have the largest number of seats in parliament after the UNP and the UPFA, which are in alliance. The fact is that you are on this side does not mean a thing.
To become a part of the opposition.
No, we have given in writing.
Leave the SLFP.
Honorable member, we have given in writing. In fact, today we had a meeting with the speaker. We said, let the consequences. You think about the legal issues. We are prepared to face it. We have told the speaker over and over again. And the 3-whip instructions that was given during that both budgets, we did not adhere to it. Nobody took action.
thereby we presume that they have accepted us as a group in the opposition. And then I must also mention that when Amirtalingam, Honorable Amirtalingam was made the leader of the opposition and the, as the opposition, yes, under the first past the post system, you had 14 or 15 seats, yes, fair enough. 18 seats, fair enough. Yes, understood. But under the PR system, we go on the basis of the percentages. And that is how the parliament is selected.
Now, Tao,
so, therefore...
Your time is over.
Sorry?
Time is over.
Yeah, I'm getting the other 5 minutes that was
no,
left
I'll,
out.
No, I'll give 2 minutes now.
Yeah. So, Enisa, bohoma pehadiliwa. Me වැඩපිළිවෙල හරහා ගෙනියන්න උත්සාහ කරන්නේ එකම දෙයයි කරන්න උත්සාහ කරන්නේ මේ ලිපි ලේඛන ටික ජිනීවා මානව හිමිකම් කොමිෂනර දීලා තව කාලයක් ලබා ගන්න. ඒ නිසා මුලස්සන උඩ මන්ත්‍රීතුමනි පැහැදිලිව මේ කියපු සාකච්ඡාවේ ඇතිවෙච්ච එකමුතුතාවය කොහෙද තියෙන්නේ? දැන් මෙතන ශාම්පති වික්‍රමරත්න මහත්තුමා ඒ වගේම මංගල සමය බොහෝම එකමුතුතාවයක් 165ක ඡන්දයක් ගැන අපි කතා කරා හැබැයි. හැබැයි මතක තියාගන්න මේ ඔක්කොම ප්ලෙජර්ස් හරි තීන්දු හරි මොනවා හරි දුන්නත් මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාගේ මැනිෆෙස්ටෝ එකේ මැතිවරණ ප්‍රකාශනයේ සඳහන් කරලා තියෙනවා විවස්ථා සංශෝධනය සීමා විය යුතුයි ජනමත විචාරණයකට මෙහා යන වැඩපිළිවෙල. તો කොහෙද මේ එකමුතුව දැන් තියෙන්නේ? එහෙමනම් ජනතාවට එදා බොරුද කියවේ? මැතිවරණ ප්‍රකාශනයේ එතුමා ප්‍රකාශ කරේ බොරුද? එතුමා වංක වුණාද? ඒකට උත්තරයක් ලබා ගන්න ඕනේ. අපිත් කැමති ඔය සංහිඳියාවත් එක්ක කටයුතු කරන්න. මේ රටේ යම් වෙනස්කම් විය යුතුයි. විවස්ථාමය ප්‍රශ්නයක් රටේ තියෙනවා. හැබැයි අපට ඊගාවත් ප්‍රශ්නය තමයි මේ ගැන තියෙන විශ්වාසය මොකක්ද? දැන් 1948 ඉඳන් ආපු ගමන විශේෂයෙන්ම 13 වෙනි සංශෝධනය ගෙනහැලා බලෙන් අපිට පැටවුවයි කිව්වා. ඒ කෙසේ වෙතත් ඒ ක්‍රියාත්මක වෙනකොට එහි තිබ්බඩු පාඩු ගැන කතා කරන්න තු ඊට එහා ගිය වැඩපිළිවෙලකට යනවා නම් ඒ ගැන විශ්වාසය තියන්න කොහොමද හෙට දවසේ? සුමන්ද්‍රන් ක්‍රීඩා මාත්‍යතුමාගේ කතාවට වෙනස් කතාවක් මම කියන්නේ අපි දීලා තියෙන ප්ලෙජ් එක එකම හැබැයි එතුමා කියනවා මේකට වාක්‍යයක් හොයාගන්න ඕනේ එහෙම නැත්නම් you have to find the right words for this කියලා right so එතන මේ මේ සම්බන්ධ අවංකභාවය සම්බන්ධව මොකද්ද මේ වර්ඩ්ස් කියන්නේ මොකද්ද හොයාගන්න ඕනේ කොහෙන්ද හොයාගන්න ඕනේ
දැන් අවසන් කරන්න
ජනතාව ඉදිරියේ තැබිය යුතු නැද්ද ඒ නිසා මම කියනවා මූලාශ්‍රය රූඩ මන්ත්‍රීතුමනි විශ්වාසය සම්බන්ධව පළවෙනියෙන් තහවුරු කරගන්නට ඕනේ මේ විශ්වාසය කියන එක මෙවැනි ව්‍යවස්ථා සංශෝධනය කරනවා නම් එසේ නැතුව මේක හදිස්සියේ කඩිමුඩියේ ගිහිල්ලා උතුරේ දීපු පොරොන්දු එක්ක උතුරේ එකඟතාවයන් එක්ක දකුණේ ජනතාවට වෙන එකඟතාවයක් එක්ක මේ විශ්වාසය නැති තැනක දේශපාලන නායකත්වය ක්‍රියා කරන තාක්කල් මෙවැනි ගමනක් යන්න මේ රටේ
නැහැ ඉගෙන ගන්න. බොහොම ස්තුතියි. මිලාට ගෞරව ඉරාන් වික්‍රමත් ඇමතුමා.
Thank you. I'm privileged to join the debate, a very timely debate that has been brought by the leader of the opposition, Honorable Sampanthan. And in the motion it says that this is absolutely essential in this process be taken forward in a genuine and purposeful manner. It's talking of the process of creating a new Sri Lanka through a new constitution. Now, as we look at the history of our country post-independence, we see that there have been several understandings between the leaders of our country. We had the SWR Chelvanayagam Pact. Then we had the Dudley Senanayaka Chelvanayagam Pact. We had the Mangala Munasingha proposals that were brought under President Premadasa. And then we had the draft constitution in August 2000, which was brought by Professor G.L. Pieris and the former President Mahinda Rajapaksa was also a member of that government and cabinet. And then we have the former President Rajapaksa on several occasions basically expressing his intention to solve the national problems when he said our objective must be to develop a just settlement within an undivided Sri Lanka. The president said again, people in their own localities must take control of their own destiny. These were the words of the former president, Mahinda Rajapaksa. Any solution must stretch to the maximum possible devolution without sacrificing sovereignty. Now, unfortunately, what we seem to be reading in the newspapers and in the media, or what the former president has said, is in contradiction to some of the things he has said while he held high office in this country. And I'm beginning to wonder why he does not come to this August assembly and contradict his own statements rather than make statements to the media. On the other hand, we might give him the benefit of doubt by saying that maybe he has not made these statements to the media, and that's why he hasn't appeared in this house to actually contradict himself. Or is he actually a confused man if these statements have actually been made to the media? I think, friends, members of parliament, that we have a new dawn and a new day. On January 8, 2015, the people of this country gave President Maithripala Sirisena a mandate. It was a broad mandate, but a vital part of that mandate was to create a united Sri Lanka. We have a mandate to reform the constitution. We have a mandate to abolish the executive presidency. Many former presidential candidates, including President Chandrika Kumaranatunga, the former presidents Mahinda Rajapaksa, and then President Maithripala Sirisena, have expressly stated at different points that they would want to abolish the executive presidency. But the former presidents haven't done that. The present president has given a commitment to go through constitutional reform and also to abolish the executive presidency. I must say to his credit that when the 19th Amendment was moved in this House, they reduced the powers of the executive president, and he willingly gave up or reduced the powers of the executive presidency. But there were limits to it. And that is why this parliament resolved or adopted a resolution appointing or turning parliament into a constitutional assembly. And the reasons that this was done, that the whole of parliament would be involved in the process on deliberating on what the constitution should be. It was to seek the advice and the views of the people of this country. I must add that this has been done through a commission that has been appointed. It was to prepare a draft constitution bill for the consideration of parliament. And that's where we are. We are in that process. Several committees were appointed. The committee reports have been received. The steering committee has considered those committee reports, and that is now to be debated in this parliament. And then the resolution said that that draft constitutional bill must be passed in parliament by a special majority of two-thirds of the whole number of members of parliament, and subsequently approved by the people at a referendum required by Article 83 of the present constitution. So the process is clear. This is the policy of our government. And sometimes we hear different voices, and therefore I want to thank the leader of the opposition for bringing this motion in a very timely manner so that this could be clearly clarified. Why do we need a new constitution? We need a new constitution because, as we saw, as we debated the 19th Amendment, that there were limits to what could be done in amending the existing constitution. If you were to abolish the executive presidency, you'd be changing the form of the constitution. And if you're changing the form of the constitution,
then the people definitely need to be consulted. I remember as a student in school when the Prime Minister Mrs. Bandaranaike wanted to extend the term of Parliament from 1975 to 1977. She did it without having a referendum, violating the basic principle that you cannot alter the terms on which you are elected yourselves. Even representatives cannot alter the basic terms on which they have been sent to Parliament by the people. And therefore, it is essential that the people are consulted, because this is the basic law. We have had two Republican constitutions, 1972, the first Republican constitution, which all political parties did not participate in that constitutional making process. And by majority vote led by the Sri Lanka Freedom Party, that constitution got approved. In 1978, we had the second Republican constitution, again approved by majority vote led by the then government, the United National Party. But in both these constitutions, the people were not consulted. This debate is happening nearly 40 years or four decades after the approval of the second Republican constitution. And therefore, when this resolution was passed by this parliament, it was deliberated, clearly thought through, that whatever constitution that parliament comes up with must be with the approval of the people, so that all the people of this country have a say in their new constitution. I do not think, like other members of parliament in the opposition today here, who have expressed the idea that we are somehow or other trying to rush through this process. We are not trying to rush through this process. Our president has, it's been nearly 2 years since our president has come into office, or just over 2 years. Our new government is nearly a year and a half, and therefore this process is not being rushed at all, and that impression should not be created. We have consulted the people. We are going through an open process, and we are finally going to consult the people in actually approving the constitution, so that every person in this country, wherever they may live, may feel that I have participated in the process. Honorable Chairman, I will conclude just in very quickly. But if I might just say also, in this process of reconciliation, our government has brought to Parliament the Office of the Missing Persons, and it's a law today certified by the Speaker. It will soon be gazetted and must become operative. Also, we have seen that Parliament has just approved the criminalization of enforced disappearances. This must go to Cabinet. It must come to Parliament. Our government has also put forward a draft on counter-terrorism legislation. I know that there has been much debate on this, and it hasn't met the requirements of everybody who has examined this draft. But it has been referred to the Parliamentary Oversight Committee, and subsequently will go to Cabinet and then come to this Parliament for debate and for approval. We have also been engaged in confidence-building measures. We have released land. I'm aware as I speak that we have issues in Keppa Pillavu in the Mulathiv district, where land should have been released by the end of January, which has not yet been released. It is receiving the attention of our government. We know that there are concerns that people have been tortured, but I would like to say that just in the last few days, we have seen the arrest of those who may have been responsible for journalist Keith Noya's torture, which is a good sign that our government is open in moving on these issues. Yes, things could have moved faster, and they haven't moved, but certainly they are moving in the right direction. We need the support of everybody in this country to take this country forward, and we also need the support of the international community in understanding that we are coming out of a conflict, military conflict situation, and we need time as we move the process of reconciliation and building one country with diverse people. Thank you very much.
Thank you. Next, Abdullah Maharuf. Honorable Abdullah Maharuf, you have 4 minutes only.
கௌரவ குழுக்களின் தலைவர் அவர்களே, எனது நேரம் கொடுக்கப்பட்டாலும் இன்று இந்த பிரேரணையில் பேச கிடைத்தமேற்று நன்றி வைத்துக் கொள்கின்றேன். இங்கு பல ஒப்பந்தங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டாலும் கூட அதனை அடைவதற்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்திருக்கின்றது. இங்கு பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பற்றி அல்லது டட்டி செல்வா ஒப்பந்தத்தை பற்றி நாங்கள் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் பிரச்சினைக்கான தீர்வாக முன்வைக்கப்பட்டாலும் கூட அது முற்றுப்பெறாத ஒரு விடயமாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு கெஹலிய ரம்புக்குள் அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் இந்த அரசுக்குமான ஒப்பந்தங்களை பற்றி பேசினார். தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே ஜனாதிபதி தேர்தல்கள் 4 ஜனாதிபதிகளை இந்த மண்ணிலே தெரிவு செய்தாலும் கூட அதில் தமிழ் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் சரியான முறையிலே அந்த மக்களுடைய உரிமைகளை கொடுத்தார்களா என்பதை நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின்படி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உண்மையிலே அவருக்கு சொன்ன பதிலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு நல்லிணக்க ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற போது 3rd நிலையிலே இருக்கின்ற ஒரு கட்சி அந்த தலைமை பதவியை கொடுப்பது அது புதிதான விடயம் அல்ல. அன்று அப்பாத்துறை அமிர்தலிங்கம் அவர்களுக்கும் அது கிடைத்தது. மீண்டும் அது கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தபோதுதான் இந்த நல்லிணக்க ஆட்சியிலே அதிமுக ஜனாதிபதி அவர்கள் அந்த கௌரவத்தை மீண்டும் தமிழ் மக்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று தமிழ் மக்கள் மட்டுமல்ல, எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுவிட்டோமா என்பதிலே இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். கந்தராயிலே முஸ்லீம் மக்கள் கடந்த 200 வருடகாலமாக அந்த குளத்திலே மீனை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு மீன்பிடிக்க சென்ற 5க்கும் மேற்பட்ட குழுக்கள் அவர்களை தாக்கி இன்று 6-7 உறுப்பினர்கள் இன்று கந்தராய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் காயப்பட்டவர்களாக கல்லாலும் பொல்லாலும் தாக்கப்பட்டவர்களாக இருந்தபோது அந்த பிரதேச மக்கள் இன்று ஊர்வலமாக பிரதேச செயலாளரிடம் தங்களுடைய உரிமையை தங்களுக்கு மறுக்கப்படுகின்ற உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக சென்ற போது அவர்கள் இன்று காடையர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு பிரதேசத்தினுடைய எங்களுடைய மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் டிஐஜி அவர்களுக்கும் ஐஜிக்கும் நாங்கள் இன்று அறிவித்த போதும் கூட ஒரு பதட்டமான சூழல் அங்கிருக்கின்றது. 150க்கும் மேற்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் அங்கு ராணிகாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தாக்குவார்களோ, இரவைக்கு எப்படி அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்கின்ற சந்தேகம் அங்கிருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே இங்கு இருக்கின்ற அதிகாரிகளும் மக்கள் மத்தியிலும் மனநிலை மாறாத பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய இன நல்லிணக்கத்தை பற்றி சிந்திக்க முடியாது. இந்த நேரத்திலே ஏனால் இதனை கூறுகின்றேன் என்றால், எங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கின்ற பெரும்பான்மை சிங்கள மக்களும் எங்களுக்கு சிறுபான்மைக்குள் இருக்கின்ற பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழ் மக்களும் ஏனைய சிறுபான்மை முஸ்லீம்களும் மலைய மக்களும் ஒரு ஒருமித்த கருத்தோடு செயல்படுகின்ற அல்லது எங்களுடைய செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துகின்ற போது மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும். திருமலை மாவட்டத்திலே 2,50,000 கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு அவர்களுடைய காணி நிலங்களை அதாவது மேய்ச்சலங்களை பெற முடியாத சூழல் இருக்கின்றது. 30 காலமாக சின்ன தளவாய் பெரிய தளவாய் கண்டக்காடு படுகாடு போன்ற பிரதேசங்களிலே மட்டுமல்ல எங்களுடைய ராக்குழி போன்ற பிரதேசங்களிலே மற்றும் எங்களுடைய குரங்கு மஞ்சான் போன்ற பிரதேசங்களிலே தங்களுடைய மீள் குடியேற்றத்தை அங்கு தாங்கள் மீண்டும் அவர்களுடைய இடங்களுக்கு போய் குடியமர முடியாத சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு தெரியும், திருகோணமலை மாவட்டம் 2.36 வீத வாக்குகளை இந்த ஜனாதிபதி தேர்தலில் அளித்தது. ஆனால் ஜனாதிபதி பெற்ற வாக்குகள் 51.13 வீத வாக்குகள். 1.3 வீத வாக்குகளால் தான் ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே அவர் பிரபலப்படுத்தப்பட்டார். ஆனால் 2.36 வீத வாக்குகளை திருமலை மாவட்ட மக்கள் கொடுத்தார்கள். எனது தொகுதி மூதூர் தொகுதி 89.7 வீத வாக்குகளை இந்த நாட்டினுடைய 160 தொகுதிகளிலே என்னுடைய தொகுதி தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு 7,000 வாக்குகளையும் எங்களுடைய மதிமைதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு 57,000 வாக்குகளையும் கொடுத்து மெஜாரிட்டியாக 50,400 வாக்குகளை கொடுத்தார்கள். எமது மாவட்ட மக்களுடைய உரிமையை எங்களால் பெறக்கூடிய முடியாத சூழலிலே அங்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இனவாதம் புரிகின்றவர்கள் இன்னும் கதிரைகளிலும் அவர்களுடைய அதிகாரங்களிலும் இருந்து கொண்டு எமது மக்களுக்கு ஒரு கலவரமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவைக்கு அவர்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு கூட முடியாத ஒரு சூழல். கந்தராய் ஒரு நிமிடம் தருமாறு அன்பாக 1 மினிட் எங்களுடைய மக்களுடைய இரவு நித்திரை எப்படி போக போகின்றது என்று சந்தேகமாக இருக்கின்றது. கந்தராய் பிரதேசத்திலே என்னால் இன்று இங்கே இருக்க முடியாத சூழல் இருந்தது. அங்கு இரவைக்கு ஒரு கலவரம் உருவாகும் என்ற சூழல், அங்கு மக்கள் பதற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய எமது அந்த மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் தான் இந்த ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள். இன்று அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
ஓமி ஸ்துதி, ஓமி ஸ்துதி. ஒன்றபல் சுமந்திரம்.
தேங்க்யூ ஆனரபிள் ப்ரிசைடிங் மெம்பர். ஐ எம் கிளாட் டு பி ஸ்பீக்கிங் ஆன் திஸ் அஜர்மெண்ட் மோஷன் proposed by the Honorable Leader of the Opposition. I'm glad that many of the sentiments expressed during this debate from both sides of the House have been very constructive and very positive. Barring a few discordant noises, which anyway we must expect, most honorable members of this House today have affirmed the process that is ongoing, the process to draft and make a new constitution for this country. And so they must, because it is this House that passed unanimously a resolution on the 9th of March 2016. It was passed unanimously. None of the members who today say that we do not need a new constitution, that the government does not have a mandate to draft a new constitution, voted against that resolution. They had the opportunity. That resolution very clearly articulates that a constitutional assembly is being set up in order to draft a constitution for Sri Lanka. And as the Honorable Deputy Minister for Public Enterprise Reform read out, the whole process is clearly laid out, including the fact that under Article 75 and Article 74 and Article 83, steps would be taken. If the Constitutional Assembly approves the draft with a two-thirds majority, then it will go to the Cabinet of Ministers so that they certify it, they gazette it and certify it as a bill that will be passed, that it is intended to be passed with a two-thirds majority, and then presented to the people at a referendum, and after passage by a two-thirds majority in this House, to be presented under Article 83 for a referendum. All of those are laid out in detail. Those who say we have 51 members and we are opposed to a new constitution agreed with that resolution. How then can they say these things? But they do. Some of them do. As did Honorable K.L. Rambukwala when he spoke and talked about 13 plus. He forgot that promise about 13 plus is actually in writing in several places. It doesn't say 13 plus. It says full implementation of the 13th Amendment to the Constitution and building upon it so as to achieve meaningful devolution. That is what it says. Full implementation. And he was asked by Honorable Mujibur Rahman repeatedly today, are you then agreeing to the full implementation of the 13th Amendment, the first part of that promise? He said, subject to two matters to be discussed. But that was not the promise. That is not what is in writing. Repeatedly, by the two external affairs ministers of this country, Professor G.L. Peeris, who's done a somersault yet again, now, and S.M. Krishna, this is the phrase that is used, not just by the two external affairs ministers, but once
by former President Mahinda Rajapaksa himself, together with Prime Minister Manmohan Singh. There was no reservation that two matters in the 13th Amendment must be subject to discussion. No. It used the word full implementation of the 13th Amendment, and going beyond to achieve meaningful devolution. Meaningful devolution. Why should you achieve meaningful devolution? Because in that, implicit in that statement, you admit that there are several features in the 13th Amendment that are not meaningful, that are a bar to achieving any meaningful devolution. So this is a promise, repeated promise. It was breached, no doubt, but that was a promise given. And when the House has passed a resolution with 51 members who claim to be somewhat different, have a very strange name for themselves, nevertheless claiming to be very different, opposed to the drafting of a new constitution, not only did not oppose that resolution, but have participated in that process right along. I'm glad Honorable Dinesh Gunawardena is here, a member of the steering committee, which met for the 50th time yesterday. He is one of those who has attended the steering committee's meetings without fail, perhaps missed it once or twice. But for most number of meetings, he has attended very diligently, very conscientiously, and has participated in this process. The other member, Honorable Prasanna Ranatunga, even participated as a member of a three-member ad hoc committee and presented a report in this whole process, participating in this whole process. Participate in the passage of a resolution that is so clear, thereafter participate in subcommittees and in the steering committee, in ad hoc committees, and therefore, no, speak after me if you will.
Point of order. Just a reference to, as you referred to me, sorry to disturb you. We have participated on behalf of the joint opposition of 51 members. We have submitted 14 points, which are very clearly uncompromising 14 points, which have been placed before the steering committee and the country, as well as our members have participated in the subcommittees. Their views have not been totally rejected. They have not been accommodated in the report, which they have stated openly now last week in the public. So participating and being not considered are two different things. I appreciate the Honorable Member saying that we, the 51, has tried.
Thank
has
you.
Has tried to convince how to protect the
thank
unity.
You. I thank you. I thank the Honorable Member for clarifying that position.
Now wind up, please.
Yes, I will wind up with this. Several subcommittees had members of the joint opposition. Honorable Taraka Balasuriya spoke here today. He has signed the report. And that subcommittee was chaired by a member of the joint opposition. There are several others. In certain committees, they did express reservation, I must say that. But they said they will forward their own reports. They were invited to the steering committee and asked, and they said they would forward reports. Now there is a 14-point memoranda that has been submitted. That is true. That must be discussed. There is no way that can be put aside. The point that I am making is that before that, Honorable Kehliya Rambukwela presented a report in which he even suggested the abolition of the concurrent list, later withdrew. They take different positions at different times. But he did present a report suggesting the abolition of the concurrent list. Now, all of this must be discussed. The point that we are making is that this is an exercise in which everyone must engage together and eventually must be placed before the people.
Now, time is over.
And therefore, I earnestly appeal to all concerned to fully participate in the transparent process and achieve meaningful reconciliation through the enactment of a new constitution for this country. Thank you.
Thank you very much. Next, Honorable Richard Badruddin.
Bismillah ar-Rahman ar-Rahim. உயர் சபையிலே தமிழ் அரசு கட்சியுடைய தலைவரால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே பேச கிடைத்ததேட்டு சந்தோஷமடைகின்றேன். அதற்காக நேரத்தை தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு இங்கு பேசிய ஒருவரும் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் அவர்களுடைய இன்றைய நிலைப்பாட்டுக்கு ஏற்பாகவும் அதேபோல் எதிர்கட்சியில் இரண்டு அணியாக இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு கட்சியுடைய தலைமைகள் கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டுக்கு சார்பாகவும் இங்கு பேசியதை நாங்கள் பார்த்தோம். இந்த யுத்தம் பெரும்பான்மை இனவாதிகள் அன்று சிறுபான்மை சமுதாயத்தின் துன்பங்களை துயரங்களை வேதனைகளை எதிர்பார்ப்புகளை எல்லாம் மறுத்த பொழுதுதான் அப்பாவி இளைஞர்கள் ஆயுதமேந்தி அவர்களுக்கு தனி நாடு கேட்டு போராடிய வரலாறு இந்த நாட்டில் இருக்கின்றது. அவ்வாறான இளைஞர்களுக்கு அன்றிருந்த அவர்கள் சார்ந்த அரசியல் தலைவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த இயக்கம் வளர்ந்து பல குழுக்களாக பிரிந்து அவர்களுக்கிடையிலே ஒற்றுமை இல்லாத ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருந்து அவர்களுக்குள்ளே பல கொலைகளும் உயிரழிவுகளும் இந்த நாட்டிலே நடந்ததை யாரும் மறந்துவிட முடியாது. அவ்வாறான கட்டத்திலே ஒரே மொழியை பேசிக்கொண்டிருந்த சகோதர இனமான இஸ்லாமிய சகோதரர்களை எதிரியாக பார்க்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஆயுததாரிகளால் ஏற்படுத்தப்பட்டதையும் எங்களால் மறக்க முடியாது. கிழக்கு மாகாணத்திலே பல கொலைகளோடு பல பிரச்சனைகளோடு பல துன்பங்களோடு ஆரம்பித்து வடக்கு மாகாணத்திலே 5% குறைவாக சிறுபான்மையாக இருந்த முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒட்டுமொத்தமாக ஆயுத முனையிலே விடுதலை புலிகளினால் வெளியேற்றப்பட்ட வரலாறையும் நாங்கள் மறக்க முடியாது. அவ்வாறு வெளியேற்றப்பட்ட ஒரு அகதி சமுதாயத்திலிருந்து அகதி முகாமிலே பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக நின்ற பொழுது அகதி முகாம்களில் இருந்த அகதிகள் வாக்களித்து என்னுடைய சொந்த மாவட்டமான மன்னாருக்கோ வவுனியாவுக்கோ முல்லைத்தீவுக்கோ செல்ல முடியாமல் இன்னொரு மாவட்டத்திலே நான் இருந்த பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவன். எனவே அவ்வாறு வந்த எனக்கு 3 லட்சம் தமிழ் சகோதரர்கள் அகதிகளாக ஓடோடி வந்த பொழுது மீள்குடியேற்றத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பதவி என்னிடத்திலே தரப்பட்டிருந்த காரணத்தினால் சகோதர வாஞ்சையோடு அந்த மக்களை அன்றைய அரசாங்கத்தின் தலைவர் அதே போல் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச இராணுவ தரப்பினர் போன்றவர்களுடைய உதவியையும் பெற்று அந்த மக்கள் 3 லட்சம் மக்கள் ஒரு வார காலத்திலே ஓமந்தை நூடாக வந்தபொழுது 3 லட்சம் மக்களுக்கும் இருப்பிட வசதி தண்ணீர் சுகாதாரம் கல்வி அதே போல் அவர்களுக்கு தேவையான 3 லட்சம் பேருக்கும் ஒரு நாளைக்கு 9 லட்சம் சாப்பாடு 2 லட்சம் 2 நேர தேநீர் என்று பார்த்தால் 6 லட்சம் தேநீர் போன்ற பல வகையான ஒரு இக்கட்டான நிலையிலே அந்த மக்களுடைய பணியை மனச்சாட்சியோடும் நேர்மையோடும் ஒரு சகோதர மொழி பேசுகின்ற அந்த மக்களுடைய அந்த துன்பத்தை பார்த்து வேதனை மிகுந்தவனாக அந்த மக்களுக்கு பணி செய்தவன் என்ற காரணத்தினால் வேதனையோடு சில விடயங்களை நான் இங்கு சுட்டி காட்டலாம் என்று நம்புகின்றேன். அன்றைய அந்த அரசும் எடுத்த முடிவுக்கிணங்க 2009 முதல் முதலாக மீள்குடியேற்றம் என்று வருகின்ற பொழுது தமிழ் சகோதரர்கள் 3 லட்சம் பேர் மெனிக் ஃபார்மிலே அடைபட்டு கிடந்த பொழுது அவர்களை முதலிலே குடியேற்ற வேண்டும் நீண்ட காலமாக இருக்கின்ற சிங்கள அல்லது முஸ்லீம் அகதிகளை நாங்கள் 3 லட்சம் மக்களையும் குடியேற்றிய பிறகு குடியேற்றுவோம் என்று அந்த அரசு எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு அமைச்சராக இருந்த நான் என்னோடு சேர்ந்து வந்த 1 லட்சம் மக்களையும் பிறகு குடியேற்றுவோம் என்று முதலிலே தமிழ் சகோதரர்களுடைய மீள்குடியேற்றத்தை முன்னெடுத்து சென்றேன். 400 பாடசாலைகள் கட்டிடமில்லாமல் இருந்தது, பல லட்சம் வீடுகள் கூரையில்லாமல் இருந்தது, பாதைகள் எல்லாம் அழிந்திருந்தது, மின்சாரம் இருக்கவில்லை. ஆனால் ஓர் சில மாதங்களுக்குள்ளே மிதிவெடிகளை அகற்றி இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே அத்தனை பள்ளிக்கூடங்களுக்கும் கூரைகள் போட்டு அத்தனை வீடுகளுக்கும் கொட்டில்களாவது அமைத்து அந்த மக்களை ஒரு கௌரவமாக ஓரளவாவது சொந்த மண்ணிலே போய் வாழுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற 80% மக்களை அவர்களுடைய பிரதேசங்களுக்கு அனுப்புகின்ற ஒரு பணியை நான் செய்தேன், மனச்சாட்சியோடு நான் செய்தேன். ஆனால் அது செய்து முடிய நான் அந்த அமைச்சிலிருந்து மாற்றப்பட்டு இன்னும் ஒரு அமைச்சராக நான் மாற்றப்பட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை 100,000 மக்களுடைய மீள்குடியேற்றம் சம்பந்தமாக, அதே போல் எங்களுக்கு முன்னால் வெளியேற்றப்பட்ட சில சிங்கள சகோதரர்களுடைய மீள்குடியேற்றம் சம்பந்தமாக இந்த அரசு அல்லது இதற்கு முன்னர் இருந்த அரசு எந்த ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இருந்த மீள்குடியேற்ற அமைச்சர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த மக்களுடைய பசி, பட்டினி, கஷ்டம், துன்பம், துயரம், இன்னல், அகதி என்ற நாமத்தோடு வாழ்வதென்கின்ற வேதனை அவர்களுக்கு தெரியாது. எனவே இந்த அரசியலாவது நான் போய் கேட்டேன், இவர்களை குடியேற்றுகின்ற பொறுப்பை அந்த அமைச்சை தாருங்கள் என்று கேட்ட பொழுது, எங்களோடு வடக்கிலே கிழக்கிலே பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற கட்சி உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது என்று இந்த நாட்டின் தலைமைகள் என்னிடத்தில் சொன்னார்கள். எனவே நான் மிக வேதனையோடு இந்த 1 வருடமும் தாண்டிவிட்டது. என்னுடைய மக்களுடைய குடியேற்றத்துக்கு ஒரு மலசல கூடத்தை கூட கட்டி முடிக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலையிலே இன்னும் ஒரு அமைச்சு, நாட்டுக்கு சேவை செய்கின்ற ஒரு அமைச்சை சுமந்து கொண்டு நான் இருக்கின்றேன். எனவே அந்த மக்களுடைய குடியேற்றம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றிருக்கின்ற அமைச்சரிடத்திலே இந்த விடயத்தை செய்யுங்கள் என்று கடந்த 1 வருடமாக நான் கேட்டு வந்தேன். ஜனாதிபதியிடத்திலே போய் கேட்டேன், அதே போல் பிரதமர் அவர்களிடத்திலே போய் கேட்டேன். பிறகு ஒரு செயற்குழுவை தருகிறேன் என்று சொன்னார்கள். அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் அதை வரவேற்றோரிடத்திலே பேசியதை நான் பாராட்டுகின்றேன். அதே நிலையிலே வடமாகாணத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த செயலணியை செயல்பட விட மாட்டேன் என்று ஒரு வக்கிரம் பிடித்தவர் போல பேசியதை வேதனையோடு இந்த சபையிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே இவ்வாறு மீள்குடியேறச் சென்ற 2,900 குடும்பங்கள் முல்லைத்தீவிலே 400 குடும்பங்கள் பழைய காணிகளிலே வாழுகிறார்கள். ஏற்கனவே 10 கிராமங்களிலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்காக ஒரு 250 ஹெக்டேர் காணி ஒதுக்கப்பட்டது. இன்று வரை 2009 குடியேற்றத்துக்கு சென்ற மக்களுக்கு ஒரு 10% காணி கூட முல்லைத்தீவிலே இன்னும் கொடுக்கவில்லை. இன்று கூட நான் இதை பேசுவதற்கு முன்னர் அரசாங்க அதிபரிடத்திலே கேட்டேன். அவர் சொன்னார், இன்னும் இஏஏ டெஸ்ட் நடக்கவில்லை என்று. என்னென்ன டெஸ்ட் எல்லாம் தேவையோ தெரியவில்லை. இன்னும் ஒரு 10% அந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை. நான் அந்த பிரதேசத்திலே 1,000 வீடுகளை இந்தியாவுடைய உதவி, ஐரோப்பியாவுடைய உதவி, அரசாங்க உதவியை கொடுத்து 10-15,000 வீடுகளை கட்டி 1 வருடத்துக்குள்ளே நான் முல்லைத்தீவிலே உள்ள தமிழ் சகோதரர்களுக்கு கட்டி கொடுத்தேன். அன்றைய அமைச்சராக இருக்கின்ற பொழுது அத்தனை பாதைகளையும் நான் அன்று பொறுப்பாக இருக்கின்ற பொழுது அந்த அரசுடைய உதவியை பெற்று செய்து கொடுத்தேன். ஆனால் ஒரு 10% காணியை இன்று வடமாகாண சபை ஆட்சி செய்கின்ற இன்று தமிழ் கூட்டமைப்புடைய ஆட்சிதான் அங்கு நடக்கின்றது. அன்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், 500 குடும்பத்துக்கு முல்லைத்தீவிலே காணி கொடுத்தோம். அப்பட்டமான பொய் என்பதை இந்த சபையிலே சொல்கிறேன். 1 குடும்பத்துக்கு கூட 10% காணி கொடுக்கவில்லை. எனவே அதே போல யாழ்ப்பாணத்திலே 600 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சகோதரர்கள். 3,000 குடும்பங்கள் மீள்குடியேற்றத்துக்கு சென்றார்கள். 2,400 குடும்பங்கள் திரும்பிவிட்டார்கள். முல்லைத்தீவிலே 2,000 குடும்பங்கள் திரும்பிவிட்டார்கள். 6 முறை காணி கச்சேரி முல்லைத்தீவிலே நடந்தது. யாழ்ப்பாணத்திலே இருக்க இடமில்லை. தமிழ் மக்களும் நீண்டகால அகதிகளாக இருந்தவர்கள். அவர்களும் பலருக்கு காணி இல்லாமல் பல போராட்டங்களை நடாத்துகின்றார்கள். ஆனால் இந்த முஸ்லீம்களுடைய விடயத்திலே குடியேறி இருக்கின்றவர்கள் மலசல கூட இல்லாமல் கூட இருக்கிறார்கள். அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் கண்ணிருந்தும் குருடர்களாக இருப்பதை பார்த்து வேதனைப்படுகின்றேன். தமிழனா, முஸ்லீமா, சிங்களமா என்று நாங்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது நான் பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் முஸ்லீம் என்ற காரணத்தினால் அங்கிருக்கின்ற குடியேறிய முஸ்லீம் மக்கள் வேதனையோடு, துன்பத்தோடு வாழ்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பரிச்சவெளி என்ற ஒரு காணி இருக்கின்றது, 10 ஏக்கர் காணி முஸ்லீம்களுக்கு சொந்தமான காணி, அதையாவது கொடுங்கள் என்று அரசாங்க அதிபரிடத்திலே அங்கு போய் நான் பேசினேன். என்னோட சகோதரர் அங்கஜனவர்களும் வந்திருந்தார். அன்று மாவை சேனாதிராஜா எம்பி அவர்கள் ஏதோ சுகையினம் காரணமாக எனக்கு வர முடியவில்லை என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார் எனக்கு. ஆனால் அன்று சொல்லிவிட்டு வந்தேன். இன்று வரை அந்த 10 ஏக்கர் காணியை விவசாய காணி என்று தடுப்பதாக கேள்விப்பட்டேன். 70 வருஷமாக அந்த காணியிலே விவசாயம் செய்யப்படவில்லை. 70 வருஷமாக விவசாயம் செய்யப்படாத முஸ்லீம்களுக்கு சொந்தமான 10 ஏக்கர் காணியை கொடுத்தால் ஆளுக்கு 5 பேச்சிலாவது வந்து 200-300 குடும்பத்தை குடியேற்ற முடியும். அதை நின்று செய்வதற்கு அங்கிருக்கின்ற எந்த ஒரு அரசியல் தலைமைக்கும் இன்று வரை மனம் இடம் கொடுக்கவில்லை என்பதை வேதனையோடு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே இன்று வடக்கையும் கிழக்கையும் சேர்க்க வேண்டும் என்று தமிழ் அரசு கட்சி அல்லது அவர்களுடைய கொள்கையாக அல்லது அதை ஏற்கனவே சேர்த்து இந்தியா கொடுத்தது. நேற்று பத்திரிகைகளை பார்த்தேன், வடக்கையும் கிழக்கையும் இணையுங்கள் என்று நாங்கள் திணிக்க மாட்டோம் என்று இந்தியாவுடைய வெளிவிவகார செயலாளர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். இந்த நாட்டிலே ஒரு அரசாங்க அதிபரை மக்பூல் என்கின்ற ஒருவர் 25 வருஷத்துக்கு முன்னர் ஒரு முஸ்லீம் அரசாங்க அதிபர் இந்த நாட்டில் இருந்தார். அதன் பிறகு இந்த அரசாங்கம் எந்த அரசும் ஒரு முஸ்லீமை ஒரு அரசாங்க அதிபராக கூட நியமிக்க மாட்டிருக்கிறார்கள். நாங்கள் நாடு தாருங்கள் என்று கேட்டவர்களும் அல்ல, நாடு கேட்டு அல்லது எங்களுக்கு ஒன்று அழகு தாருங்கள், எங்களுக்கு ஒரு பிரிவு தாருங்கள் என்று இந்த நாட்டிலே எப்பொழுதும் கேட்டு ஒரு போராட்டம் நடத்தியவர்கள் அல்ல. ஆனால் ஒரு மனச்சாட்சி வேண்டும். வஜிர அமைச்சரிடத்திலே நான் சொன்னேன், ஒரு அரசாங்க அதிபரை நியமிங்கள், முனராகலை
என்று
சொன்னேன், இன்று வரை இல்லை. எனவே அந்த வகையிலே ஒரு மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து வாழ விரும்புகின்றவர்கள். தமிழ் அரசியல் கட்சிகளோடு எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. ஆயுததாரிகள் தான் அன்று அந்த அநியாயங்களை செய்தார்கள். எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே இந்த பிளவுகளை பிரச்சனையை நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தினார்கள். இன்று இவ்வாறு வடக்கிலே தமிழ் கூட்டமைப்புடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது, இவ்வாறு யாழ்ப்பாணத்திலே இந்த மக்களுடைய காணி பிரச்சனையை ஏறிட்டும் பார்க்காமல் இருக்கின்ற பொழுது, முல்லைத்தீவிலே பார்க்காமல் இருக்கின்ற பொழுது, வடக்கையும் கிழக்கையும் சேருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்று கிழக்கு மாகாணத்திலே 2 மாவட்டத்திலே என்னுடைய கட்சிக்கு என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை 2 மாவட்டத்திலே அந்த மக்கள் தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மாகாண சபையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய முழு ஒத்துழைப்போடு கிழக்கு மாகாணத்தின் அதி கூடுதலான ஒற்றுமையினூடாக மக்களுடைய ஒற்றுமை நூலாக அதிகமான உறுப்பினர்களை பெற்று ஒரு நீதியான ஒரு நல்ல ஆட்சியை எல்லா சிறுபான்மை அல்லது அங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்று நியாயமாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் அவ்வாறான பணியை செய்ய எண்ணி இருக்கின்றோம். எனவே இவ்வாறு வடக்கிலே இருக்கு குடியேறிய மக்களை பற்றி வடமாகாண சபை வேதனையோடு சொல்லுகிறேன், இதுவரை ஒரு அரை மணித்தியாலம் கூட என்னை ஒரு மக்களுக்காக கத்துகின்ற ஒருவன் அழைத்து பேசவில்லை. எத்தனைய முறை நான் சொன்னேன், கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இரண்டையும் சேர்த்து கிழக்கிலே விரும்பிய விரும்பாமலோ தமிழரசு கட்சியோடு சிங்கள தலைவர்களோடு சேர்ந்து முஸ்லீம் ஒருவர் அமைச்சர் முதலமைச்சராக இருக்கின்றார். எனவே இன்று அவ்வாறு இருக்கின்ற ஒரு சபையை நாளை இரண்டையும் சேர்த்து இந்த நாட்டிலே எங்குமே ஒரு ஒரு பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு சபை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினால் எங்கு அவ்வாறு ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த நாட்டிலே 10% வாழுகின்ற மக்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் இவற்றை சொல்லுவதற்கு ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு நியாயமாக பேசுகின்ற மாகாணத்தின் அமைச்சரோ இந்த நாட்டிலே இல்லாத ஒரு துப்பாக்கி நிலை வரும். எனவே அந்த வகையிலே அதிகார பகிர்வு என்று பார்க்கின்ற பொழுது அதிகூடுதலான அதிகாரங்களை மாகாண சபைக்கு கொடுப்பதை நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுடைய இந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்களுடைய தலைமையிலே நீண்ட நேரத்தை நாங்கள் செலவழித்திருக்கின்றோம். அமைச்சர் தினேஷ் முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய தினேஷ் குணவர்தன் அவர்களும் அதிலே கலந்து கொள்கிறார். யாரையும் யாரும் நாங்கள் ஏமாற்ற வேண்டிய தேவையில்லை. இருக்கின்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் கொண்டு வருகின்ற நல்ல விடயங்களை எதிர்கட்சி எதிர்த்த வரலாறு தான் இந்த நாட்டிலே இருக்கின்றது. எனவே சுத்தியோடு எல்லோருமாக பேசி அதிகாரங்களை பகிர்கின்ற பொழுது இந்த நாட்டிலே அண்ணன் சம்பந்தன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வையே எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னார். அந்த வகையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நாங்கள் நோக்கி பயணிப்போம். எல்லா இனத்தையும் சமமாக மதிப்போம், சமத்துவமாக வாழ்வோம். எனவே குறிப்பாக எல்லோரிடத்திலும் அன்பாக கேட்கின்றேன், வாழ வழி செய்யுங்கள். வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை கௌரவமாக வாழ்வதற்கு வழி செய்து தாருங்கள். இந்த அரசு அதற்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த அரசு மட்டுமல்லாமல் தமிழ் கூட்டமைப்புக்கு ஒரு கடமை இருக்கின்றது. எனவே கடந்த கால தவறை நாங்கள் மறந்து இந்த மக்களுடைய விடயத்திலே நாங்கள் அமர்ந்து எங்கே பிரச்சனை இருக்கின்றது, வில்பத்து பிரச்சனை என்ற அப்பட்டமான பொய்யை என் மீதும் என் மக்கள்
திமித்திருக்கிறார்கள்.
அந்த வகையிலே நாங்கள் மிக தாழ்மையாக கேட்கின்றேன், அவ்வாறு ஒரு அங்குல நிலம் கூட வில்பத்து காட்டிலே நானோ அந்த பிரதேசத்து மக்களோ அநியாயமாக சூறையாடவில்லை. எனவே இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், ஒரு ஆணைக்குழுவை நியமித்து வில்பத்து நாசமாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறிந்து உண்மையை இந்த உலகுக்கு சொல்லுங்கள் என்று அன்பாக வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
தேங்க்யூ. மிஸ் அபாவ நேமத்தை ஹெட்ட உத்தி 10:30 ரசினோம்.